திருக்காட்சி பெருவிழா ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, சிறுவயதில் நான் பார்த்த கிறிஸ்துமஸ் நாடகங்களில் எனக்கு பிடித்த பாத்திரங்கள் யார் தெரியுமா? மூன்று ராஜாக்கள். அந்த மூன்று பேரும் பளபளப்பாக உடை அணிந்து தலையில் தங்க மகுடம் வைத்து வருவார்கள். சிறுவயதில் என்னை தங்கள் ஆடம்பரத்தால் ஈர்த்த இந்த அரசர்கள் இன்று எனக்கு ஆழமான பாடங்களை சொல்லித் தருகிறார்கள். மூன்று அரசர்கள், மூவேந்தர்கள் அல்லது மூன்று ஞானிகள் என்று பலவாறாக அழைக்கப்படும் இந்த மூவரை பற்றி வரலாற்று பூர்வமான விவரங்கள் அதிகமில்லை. மத்தேயு நற்செய்தி 2 மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த மூவரும் பலகோடி மக்களின் மனங்களில் தாக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். முக்கியமாக இறைவனை தேடும் தாகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் அன்பர்களே, இவர்களுக்கு விழா எடுப்பதற்கு.
இன்று நாம் கொண்டாடும் மூன்று அரசர் அல்லது மூன்று ஞானிகள் திருநாள் இறைவன் தன்னை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடப்படுகின்றது. இறைவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வந்த யூத குலத்தவருக்கு இந்த திருநாளும் இதில் பொதிந்திருக்கும் உண்மையும் அதிர்ச்சியை தந்திருக்கும். வானதூதர்கள் வழியாக, எரியும் புதர் வழியாக தங்களுக்கு மட்டுமே தோன்றிய இறைவன் இன்று பிற இனத்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் என்பது அவர்களுக்கு அதிர்ச்சி. இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால் மக்களையும் பிரிக்கும் பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள்.
கடவுளின் பெயரால் பிரிவுகளையும் பிளவுகளையும் உருவாக்கி அவர் பெயரால் வன்முறைகளை வளர்க்கும் பல அடிப்படைவாத குழுக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனமாற்றம் பெற வேண்டுமென்று மன்றாடுவோம். அன்புள்ளங்களே, புலர்ந்திருக்கும் 2016 தமிழகத்தில் தேர்தல்கள் நிகழவிருக்கின்றன. மக்களை பிரிப்பது ஒன்றையே தங்கள் நோக்கமாக கொண்டுள்ள அரசியல் தலைவர்கள் இறைவனையும் மதங்களையும் சாதிகளையும் மூலதனமாக்கி நடத்தப்போகும் ஓட்டு வேட்டைக்கு மக்கள் பலியாகாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பாக ஜெபிப்போம்.
இந்த மூன்று ஞானிகள் இயேசுவை சந்திக்க வந்த இந்த நிகழ்வை பல கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். விண்மீன்களின் ஒளியில் இந்த ஞானிகள் வழிநடந்தனர் என்றும், இறைவனை சந்தித்தபின் இவர்கள் வேறு வழியாக சென்றனர் என்றும் நற்செய்தி கூறுகின்றது. வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தும் விண்மீன்கள் எவை என்பதை சிந்திக்கலாம். இறைவனை சந்திக்கும் போதும் சந்தித்த பின்னும் நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி சிந்திக்கலாம்.
விண்மீன்கள் என்றதும் அன்புள்ளங்களே, நம் மனங்களில் நட்சத்திரங்கள், ஸ்டார்கள் என்ற சொற்கள் வலம் வருகின்றன. இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் பல ஸ்டார்களை நாம் உருவாக்கிவிட்டதால் ஸ்டார்களுக்கு பஞ்சமில்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த ஸ்டார்களை சுற்றி வட்டமிட்டு தங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கும் விட்டில் பூச்சிகளை நினைத்து வேதனையாக இருக்கின்றது.
இந்த ஞானிகளை கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் என்று இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. இந்த ஞானிகள் இந்தியாவிலிருந்து, ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் என்பது ஒரு சில விவிலிய ஆய்வாளர்களின் கருத்து. இந்த ஞானிகள் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆய்ந்து அறிந்தவர்கள். இந்தியாவிலும் இன்னும் பல ஆசிய நாடுகளிலும் கோள்களை நட்சத்திரங்களை வைத்து வாழ்வின் பல முடிவுகள் எடுக்கப்படுவதை நினைத்து பார்க்கலாம். திரைப்படங்கள், விளையாட்டு, அரசியல் ஆகிய உலகங்களில் உருவாகும் ஸ்டார்களையும், நம் ஜாதகத்தில் கைரேகைகளில் பதிந்துவிட்ட நட்சத்திரங்களையும் நம்பி வாழாமல் நல்வழிகாட்டும் லட்சியங்கள் என்ற விண்மீன்களை நாம் பின்பற்ற வேண்டுமென்பது இந்த விழா நமக்கு சொல்லித்தரும் மற்றுமோர் அழகிய பாடம்.
அன்பு இதயங்களே, விண்மீன் இரவில் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், பகலில் தெரியாது. எனவே இந்த ஞானிகள் இரவில் தங்கள் பயணத்தை அதிகம் செய்திருக்க வேண்டும். போக்குவரத்து வசதிகள் ஏதுமற்ற அந்த காலத்தில் இரவில் மேற்கொள்ளும் பயணங்கள் எளிதல்லவே? பல இரவுகளில் மேகங்களும் பனிமூட்டமும் அந்த விண்மீனை மறைத்திருக்கும். அந்நேரங்களில் மேகமும் பனியும் விலகும் வரை காத்திருந்து மீண்டும் அந்த விண்மீனை பார்த்து அவர்கள் வழிநடந்திருக்க வேண்டும். இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் ஒரே குறிக்கோளுடன் பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த இந்த ஞானிகளின் மன உறுதி நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம்.
நாம் வாழும் அவசர உலகில் விண்மீன்களை பார்ப்பது மிகவும் அரிது. வானத்தை நிமிர்ந்து பார்க்கக்கூட நமக்கு இப்போது நேரமில்லை. எப்போது வானத்தை பார்ப்போம்? கருமேகம் சூழும்போது ஒருவேளை மழை வருமோ என்ற சந்தேகப் பார்வையோடு வானத்தை பார்ப்போம். அதேபோல் உள்ளத்தில் கருமேகங்கள் சூழும்போதும் மீண்டும் வானத்தை சந்தேகத்தோடு பார்க்கின்றோம். கடவுள் என்ற ஒருவர் அங்கிருக்கின்றாரா என்பதை தெரிந்து கொள்ள சந்தேகம் வரும்போது மட்டும் வானத்தை பார்த்தால் அங்கே கருமேகங்கள் மட்டுமே தெரியும். அந்த கருமேகங்களுக்கு பின் கண் சிமிட்டும் விண்மீன்கள் தெரியாது. கருமேகங்களை தாண்டி விண்மீன்களை பார்ப்பதற்கு நம் முகத்தில் உள்ள கண்கள் பயனற்றவை. ஆக கண்கள் தேவை.
அன்பு நெஞ்சங்களே, அன்பு மருத்துவர் அல்லது காதல் மருத்துவர் என்று புகழ்பெற்ற லியோ புஸ்காலியா என்ற ஒரு பேராசிரியர் பகிர்ந்து கொண்ட ஓர் அனுபவம் இது. அவர் தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பணி செய்தபோது அவரிடம் ஜோயல் என்ற மாணவர் படித்து வந்தார். மிகச்சிறந்த அறிவும் பல்வேறு திறமைகளும் கொண்டவர் ஜோயல். பாரம்பரியமிக்க யூத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கடவுளையும் யூத மத நியதிகளையும் விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றார் ஜோயல். ஏன் வாழ்கிறோம் என்பது கூட தெரியாமல் குழம்பி போன அவர் ஒரு நாள் தன் வாழ்வை முடித்துக் கொள்ள தீர்மானித்தார்.
சாவதற்கு முன் தன் அபிமான ஆசிரியர் லியோ புஸ்காலியாவை சந்திக்க சென்றார். தான் எடுத்திருந்த முடிவை அவரிடம் சொன்னார். உன் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு முன் நமது பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள முதியோர் இல்லத்திற்கு சென்று வா என்றார் லியோ. தன் அபிமான ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்பதை ஜோயல் புரிந்து கொள்ளவில்லை. எனவே லியோ விளக்கினார். நீ உன் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு முன் வாழ்வு என்றால் என்ன என்பதை உன் இதய கண்கள் கொண்டு நீ பார்க்க வேண்டும் என்றார். இதய கண்களா என்று ஜோயல் அழுத்தி கேட்டதும் லியோ மேலும் விளக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையின் அர்த்தமுள்ள தொடர்புகளையெல்லாம் இழந்து அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்வோருக்கு உன்னால் என்ன தர முடியும் என்பதை சிந்தித்துப்பார். அங்குள்ளவர்களில் யார் எந்த ஓர் உறவினரும் வராமல் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் காத்திருக்கின்றார்களோ அவர்களை சென்று பார் என்று லியோ சொன்னதும் ஜோயல் அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். ஆனால் வாழ்வில் ஒரு பிடிப்பை நம்பிக்கையை உண்டாக்கும் வகையில் எதையாவது அவர்களுக்கு சொல் என்று சொல்லி அனுப்பினார்.
இந்த சந்திப்பிற்கு பின் ஜோயலுக்கு என்ன ஆயிற்று என்பதை லியோ புஸ்காலியா மறந்துவிட்டார். ஒரு நாள் அவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கால்பந்தாட்ட போட்டிக்கு போய்க் கொண்டிருந்த போது ஜோயல் ஒரு பேருந்தில் வந்து இறங்கினார். அவருடன் முதியோர் இல்லத்திலிருந்து 10 அல்லது 15 பேர் சக்கர நாற்காலிகளில் வந்து இறங்கினர். ஜோயல் தன் ஆசிரியர் லியோவிடம் வந்து, சார், இவர்கள் கால்பந்தாட்ட போட்டியை நேரில் பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாம், எனவேதான் அவர்களை அழைத்து வந்துள்ளேன் என்று சொன்னார். சிறிது தூரம் சென்றபின் லியோவின் கைகளை இறுகப் பற்றியபடி ஜோயல் பேசினார். என் இதயத்தின் கண்களை திறந்து மற்றவர் தேவைகளை எனக்கு சொல்லித் தந்தீர்கள், மிக்க நன்றி என்று ஜோயல் சொன்னார்.
தான் தனது உலகம் என்ற சிறு வட்டத்திற்குள் வாழ்வின் பொருளை தேடி விரக்தியடைந்து வாழ்வையே முடித்துக் கொள்ள தீர்மானித்த ஜோயல் தன் உலகத்திற்குள் அடுத்தவரை அனுமதித்த போது தன் வாழ்வின் பொருளை உணர்ந்தார். இதயத்தின் கண்களை திறந்து பார்த்தால் இந்த உலகில் பல அதிசயங்களை பார்க்கலாம். அந்த அதிசயங்களின் ஊற்றான இறைவனையும் பார்க்கலாம். இதைத்தான் கீழ்த்திசை ஞானிகள் மூவர் இன்று நமக்கு சொல்லித்
தருகின்றனர். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பழைய வாழ்க்கை போட்டி போடு, புது வழி தெரிந்தாச்சு.
என தருமை அன்புள்ளங்களே, இந்த மூன்று ஞானிகளை பாரம்பரியமாக மூன்று அரசர்கள் என்றே அழைத்து வந்துள்ளோம். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இன்றைய நற்செய்தி, அதாவது மத்தேயு 2 பிரிவில் நாம் 4 அரசர்களை காண்கின்றோம். ஆம், இந்த 3 அரசர்களுடன் நாம் ஏரோது அரசனையும் இணைத்து பார்க்கின்றோம். இவர்கள் நால்வரும் இயேசுவை தேடினார்கள். விண்மீன் வழிநடத்த பல 100 மைல்கள் பயணம் செய்த 3 அரசர்கள் எவ்வித உள்நோக்கமும் இல்லாமல் இயேசுவை உண்மையிலேயே தேடினர். இயேசுவை கண்டதும் தங்களையே அர்ப்பணம் செய்ததன் அடையாளமாக காணிக்கைகளை அந்த குழந்தையின் காலடியில் சமர்ப்பித்தனர். அதன்பின் வேறு வழியில் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர். இந்த நிகழ்வுக்குப் பின் அவர்களை பற்றி விவிலியத்தில் எந்த தகவலும் இல்லை. திரும்பிச் சென்ற வழியில் ஏதோ காற்றோடு காற்றாக அவர்கள் கரைந்துவிட்டதைப் போல் தெரிகின்றது.
இறைவனை தேடி கண்டுபிடித்து அவரை உண்மையாகவே சந்தித்த பலரது நிலை இதுதான். எடுத்துக்காட்டாக, எருசலேம் கோவிலில் குழந்தை இயேசுவை கையிலேந்திய முதியவர் சீமோன் இயேசுவை கண்டதால் உண்டான மகிழ்வுடன் இவ்வுலகிலிருந்து விடைபெற விரும்பினார். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் நிலையும், இனி வாழ்பவன் நானல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்று முழங்கிய புனித பவுலின் நிலையும் இதை போன்றதே. இறைவனை உண்மையிலேயே கண்டு நிறைவடைந்த அனைவருமே தங்கள் வாழ்வை அவரிடம் அர்ப்பணித்துவிட்டு மறைவதையே விரும்புவர். இந்த அழகிய பாடத்தை மூன்று அரசர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றனர்.
இதற்கு நேர்மாறாக நான்காவது அரசன் ஏரோதுவின் செயல்பாடுகள் அமைந்தன. அவனும் இயேசுவை தேடினான். எதற்காக? அவரை கொல்வதற்காக. அவனது தேடுதல் வெறியாக மாறி பல நூறு பச்சிளம் குழந்தைகளை அவன் கொன்று குவித்தான். அவன் இயேசுவை விட முக்கியமான ஒரு கடவுளை கண்டுவிட்டதாக நினைத்தான். அவனை பொறுத்தவரை அவனது அரியணையே அவன் வணங்கிய கடவுள். அரியணை என்ற அந்த கடவுளுக்கு அவன் தன் மனைவியரையும் பிள்ளைகளையும் பலிகொடுத்தான் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவையும் பலிகொடுக்க முயன்றான். அன்புள்ளங்களே, ஏரோதின் வாழ்க்கை சொல்லித்தரும் எச்சரிக்கை பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
உண்மையான விண்மீன்களை அடையாளம் கண்டதால், அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால், தங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றிய ஞானிகளைப் போல் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களையும் உலகத்தையும் மாற்றியிருக்கின்றார்கள்.
அன்பு நெஞ்சங்களே, தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் உன்னத குறிக்கோள்களான விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை காண்பதற்கு முயல்வோம். அந்த இறைவன் கருணை கடல் என்பதை உணர்ந்து அந்த கடலில் கரைவதற்கு இரக்கத்தின் யூபிலி ஆண்டு நமக்கு உதவுவதாகும்.
ஏரோதுன்னு ஒரு மன்னன், யூதேய நாட்டு அரசன், கடவுளை காணும் வாய்ப்பு கிடைச்சும் ஆணவத்தால் தொலைஞ்ச மனுஷன், ஞானிகள் மொத்தம் மூவர், நம்பிக்கை கொண்டோர் வாழ்வர், கடும் பனி குளிரில் காடுகள் கடந்து கடவுளை கண்டனர் வாழ்வில் நாம் காணலாம். நம்பி தேடினால் நாம் காணலாம், நம்பி தேடினால் கடவுள் என்றும் நம்மோடு. அது விண்மீன், புதிய விண்மீன், கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பழைய வாழ்க்கை புரட்டி போடு.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.